என்னுடைய தலைமை உரையை ஆற்றலாமல் நினைக்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை தலைமை தாங்குவதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக முதற்கள் இந்த உயிர் வெளியீட்டகத்தினருக்கும் இந்த நூலினுடைய ஆசிரியர் அன்பார்ந்த தம்பி விமலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கவிதை துறையிலே ஓரளவு ஈடுபட்டிருந்த நான் இந்த இசைத்துறையிலும் எவ்வாறு ஈடுபட்டேன் என்பது அல்லது இந்த இடத்திலே இந்த தலைமை தாங்குகின்ற தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களும் கேட்டுக்கொள்வீர்கள். அதிலே ஒரு அந்த கேள்வியை நானும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இசையோடு அதாவது தமிழ் சினிமா பாடல்கள் அல்லது தமிழ் இசைப்பாடல்கள் என்பவற்றிலே ஒரு நீண்ட காலம் ஒரு சுவையன் என்ற அடிப்படையிலே நான் இந்த இடத்திலே உங்கள் முன் இருக்கின்றேன். ஒரு என்னுடைய ஒரு கவிதையோடு நான் என்னுடைய அந்த பேச்சு தொடங்க போகிறேன். அது கவிதை என்றது கவிதையா என்பது வேறு. 2001 என்னுடைய முதலாவது இந்த கதை தொடர்பு இருக்கிறது. 2001 இந்த என்னுடைய முதலாவது தொகுதியிலே இந்த கவிதை வெளிவந்தது. இது ஒரு காதல் கவிதை. 2001 நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 10-11 வருஷம். அப்ப அந்த 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 வயசு கிட்டத்தட்ட அந்த காலம்தானே. எனவே அது சம்பந்தமாக ஒரு கவிதை திருப்தி தான் அந்த கவிதை தலைப்பு. நல்ல மழைக்காலம் நரம்புகளில் குளிர் நுழைந்து நுழுகையில் மின்சாரம் நூர்ந்த இளம் இரவு சுந்தேரை கூதல் துளைக்கும் மொழி மரம் செடிபூ நெற்றி விரைத்து நிற்க நீந்தி வரும் பனிக்காற்றில் உயிர் உறைய வைக்கும் ஒரு நாடம் சுதிசேர தவளைகளின் தாவச் சங்கீதம் பூட்டி வைத்த ஜன்னலிலே சாரல் சந்த மட்டு கட்டையிலும் சின்ன துடி கூட ஒழுகா சிறு வீடு கள்ளச்சிரிப்போடு கரையும் மழுகுதிரி. உலகத்தால் என்ன உணர்வு? கள்ளச்சிரிப்போடு கரையும் மழுகுதிரி சூடாரா தேநீர் சுகமே நீ என்ன மௌனமான நேரம் இள மனதில் என்ன வாரம் என்று அறைக்குள்ளே இதமூட்டும் மென்மை இசை உன்கூந்தல் வாசம் உனது முழுமுழுப்பு பின்னல் வழியில் பிரமிப்பு கதகதப்பு போதும் இவை போதும் வாழ்வு நிறைவேறுது. இது அந்த நேரம் கவிதை. இந்த இது என்னுடைய முதலாவது தொகுப்பிலே வந்தது. அது கவிதையா கவிதையிலே வந்தது வேறு. அது என்ன சம்பவம் என்னவென்றால், இந்த தொகுதி வெளிவந்த ஒரு குறித்த காலத்திலே இந்த நூல் என்னுடைய அந்த நூல் பற்றி ஒரு விமர்சன அரங்கு நடந்தது. அந்த விமர்சன அரங்கிலே கலந்து கொண்ட ஒரு எங்களுடைய சக நண்பர் அவர் கவிதை அந்த கவிதை தொகுதி சம்பந்தமான பல்வேறு விடயங்களை தொட்டு பேசிய பின் ஒருவழியே ஒருக்கமாக சொன்னார், ஒரு காட்டமாக சொன்னார். கவிதையில சினிமா பாட்டில் அதையும் சேர்த்து நிர்வகிச்சிருக்கார். மௌனமான நேரம் இட மனசில் இருந்த பாரம் ஒரு சினிமா பாட்டில் அதையும் கவிதையில் இன்னும் அந்த பழைய ட்ரெண்ட்லான் இருக்கிறாரு என்று சொல்லி ஒரு விமர்சனத்தை வைத்தார். எனக்கு அது ஒரு குழப்பமாக இருந்த சரி, நான் இன்னும் பழமாதிதானோ. அப்ப 2001 சினிமா பாடல்கள் தீண்டத்தகாதவையா அல்லது அவற்றை ஒரு படத்தில் போடக்கூடாது ரசிக்கக்கூடாது பெரிய ஒரு பாரதூரமான குற்றமாக இந்த சினிமா பாட்டை கவிதையிலே போட்டிருக்கிறேன் என்ற ரீதியிலே அவருடைய அபிப்பிராயம் இருந்ததா அவருடைய அபிப்பிராயம். உண்மையிலே நான் அந்த சினிமா பாட்டை ரசிக்கக்கூடாது என்று இல்லை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். என்னுடைய அனுபவத்திலே நான் கிட்டத்தட்ட 14 வயசுலேயே எங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த ரெக்கார்டிங் பார்ல போய் பாட்டுக்கு குத்தே பண்ணினேன். அது பிள்ளையா இருந்தில அது எனக்கு தெரியல, எனக்கு அதை ரசிப்பேன், நான் அதை ரசித்தேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் நியூ விக்டர்ஸ் என்று இங்கே வடமராட்சி எல்லாரும் நினைக்கிறேன் அன்று அந்த அதுதான் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டிங் சென்டர் கிட்டத்தட்ட 80கள். அந்த காலத்திலே பாடல்களை பதிதல் அல்லது பதிவு செய்து கேட்டல் என்றது ஒரு எல்லா மட்டத்திலும் அது ஒரு ஒரு விருப்பமாக இருந்தது வரலாறு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, நான் 80 அலைகள் ஓய்வதில்லை படம் சின்ன பொடியும் கிட்டத்தட்ட 8-9 இருக்கும், 8 என்னுடைய வீட்டுக்காரரோடு போய் பார்த்த ஜாபகம் இருக்கிறது. பிறகு டிவிடியிலே பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த 80களிலே அலைகள் ஓய்வதில்லை படம் வந்த போது இந்த படத்தில் நீங்கள் சேர உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஒரு மோனோசெட் அந்த ஆரம்ப காட்ட கட்டத்திலே அந்த கடற்கரையிலே ஒரு ஒரு அந்த பாட்டிலே திருப்பி திருப்பி ரிவைண்ட் பண்ணி போடுவார்கள். அந்த ஒரு பிரபலமான ஒரு மோனோ ரேடியோ செட் ஒன்றை அதில் ஒரு குழந்தை அறிமுகப்படுத்தி இருந்த ஒரு காலம் இருந்தது. இன்று பாருங்கள், இன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 இன்று ஒரு 30-35 வருடங்களுக்குள்ளே இந்த சினிமா இசை அல்லது அதனுடைய அதனுடன் தொடர்ச்சியான அந்த ஊடாடல் என்று எவ்வளவு மாற்றத்துக்கு உள்ளாகியுள்ளது. எனவே இந்த அப்ப அப்ப அப்படி பார்க்கும் பொழுது உண்மையிலே ஏதோ ஒரு விதத்திலே எல்லோரும் சினிமா இசையோடு எங்களுடைய வாழ்க்கை கலந்திருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதிலே மாற்று கருத்துகள் இருக்கிறார். நான் அந்த நாளிலிருந்து ஒரு சினிமா இசையினுடைய ஒரு ரசிகனாக இருந்தேன் என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கங்களும் இல்லை. உண்மையிலே இந்த இதே அதாவது இந்த இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராய பேதம், அதாவது இந்த சினிமா இசை என்பதும் சினிமா பாடல் என்பதும் ஒரு தரக்குறைவானவை என்ற கருத்து பல இடங்களில் இருந்திருக்கிறது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவு ஒன்று இருக்கிறது. இசைஞான இளையராஜா அவர்கள் அவர்களுடைய காலத்திலே அவர் தன்ராஜ் மாஸ்டர் என்பவரிடம்தான் அவர் மேற்கத்திய சங்கீதத்தை படித்திருந்தார். அவர் அந்த அதே மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தை அவர் வரன்முறையாக அவரிடம் சென்று படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. MSC சுடாவன் வெளிசெல்வன் அவர்களுடைய அந்த டீமிலே ஒரு கிட்டாரோ இது ஒன்றை வாசிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அதை அவர் போய் பெருமையாக அந்த தன்ராஜ் மாஸ்டர் அவரிடம் சொன்னார், சார் இப்படி MSC சுடாவனுடைய டீமிலே எனக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அவர் ஒரு மேதை. தன்ராஜ் மாஸ்டரை பற்றி நீங்கள் சில அறிந்திருக்கலாம். அவர் பல இசை அமைப்பாளர்களுடைய குரு. அவர் உடனே சொன்னார், உனக்கும் இந்த விசர் வந்து விட்டதா, நீயும் உதய இந்த சினிமாக்காரர்களுடைய அந்த இதிலே சேர்ந்து விட்டாயா என்று சொல்லி அவர் தன்னை பேசினார். ஆனால் அவர் தன்னுடைய முதல் அந்த அந்த நிகழ் அந்த அந்த இசை பயணத்திலே அவர் அந்த MSC சுனாவுடைய அந்த ஒரு இசை சேர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே தானும் ஒரு பங்காளியாக சென்று அங்கே அந்த இசை மீட்டிய போது அதை அவர் இளையராஜா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். தான் வியப்படைந்ததா, அதாவது இப்படி இத்தனை இசை கருவிகள் இவ்வளவை வைத்துக் கொண்டு அந்த MSC சுனாவன் அவர்கள் அந்த இசையை கூட்டுகின்ற அந்த நிகழ்வை இவர் இப்படி மிகவும் ஒரு சாதாரண முடியமாக அவர் கருதுகிறாரே, அது அவர் கருதியது பிழை என்று தான் புரிந்து கொண்டதாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். எனவே நான் கேட்டேன், இந்த இப்படி சினிமா இசையை கேட்பது ஒரு சுகதரக்குறைவான விஷயம் என்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாரும் இருக்கிறது. ஆனால் அது இருந்திருந்தாலும் அது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பின்னி இருக்கிறது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. இந்த கிட்டத்தட்ட எங்களுடைய தமிழ் சினிமா நீங்கள் அறிந்த ஒன்றுதான். தமிழ் சினிமாவினுடைய காலம் கிட்டத்தட்ட 70-80 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இசைப்பாடல்களோடு ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் சம்பந்தப்பட்டுதான் இருக்கின்றோம். அந்த இசையினுடைய நுட்பங்களே, எத்தனையோ பாடல்களே அந்த இசையினுடைய கர்நாடக சங்கீத ராகங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதில் எவ்வளவு நுட்பங்கள் எல்லாம் இந்த சினிமா பாடல்களே செய்யப்பட்டிருக்கின்றது, அதில் ஒர்கெஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு நவீன உத்திகள், அந்த கவுண்டர் பாயிண்ட் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மேற்கத்திய இசையிலே ஒரு மிகவும் ஒரு உச்சமான ஒரு விடயம், அதை கூட ஒரு சாதாரண சினிமா பாடலே இணைத்து அல்ல ஒரு கீழைத்தேய தாளக்கட்டுகளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மேலைக்கு தேய இசையை ஒன்றிணைத்து பாடல்களே புகுத்தி அது போன்ற இவ்வளவு அற்புதமான விடயங்கள் எல்லாம் இந்த சினிமா இசையிலே இருந்திருக்கிறது. எனவே எவருமே அந்த சினிமா இசை என்பது ஒரு மிகவும் சாதாரண இசை என்று நாங்கள் கருத முடியாது என்ற ஒரு கருத்து என்னிடம் இருந்தது. அந்த நேரத்திலே உண்மையிலே எங்களுடைய விமலன் அவர்கள் அவர்களுடைய இந்த 2-3 கட்டுரைகளை நான் இணையதளங்கள் அல்லது இந்த முகநூல் போன்றவற்றிலே நான் பார்க்க கிடைத்தது. அந்த அடிப்படையிலே அவர் என்னுடன் இந்த முகநூல் நண்பரானார். அந்த தொடர்புதான் இந்த தலைமைக்கு காரணம். இதை கூட வேறே ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. நான் இங்கே இருக்கிறார் அவரை பற்றி மீண்டும் சொல்லுவேன். தர்சனன் முரளி போன்றோர் அவர்களுடைய இசை ஆளுமை அல்லது அவர்களுடைய இசை அறிவைக்கு பக்கத்திலே கூட நிற்கின்ற தகுதி எங்களிடம் இல்லை. ஆனால் ஒரு ரசிகனாக அந்த நாள் என்னுடைய எனக்கு விஷயமாவது என்னுடைய அறிவு தெரிந்த காலத்திலிருந்து நான் சினிமா பாட்டை கேட்டுக்கிறேன், அது நான் பக்கப்படுகிற சொல்றேன். அவை அந்த ஒரு உணர்விலே எங்களுடைய இந்த விமலன் அவர்களுடைய இந்த ஏழிசை கீதமே என்பது ஒரு புது முயற்சி, அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்ல வருகிறேன். அதாவது எங்களுடைய இசை, அதாவது கர்நாடக சங்கீத இசை அல்லது மேலைத்தேய இசை என்பவற்றை தாண்டி இந்த சினிமா இசை என்பதை பற்றி, அதுவும் தமிழ் சினிமா இசை என்பவற்றை பற்றி என்பதை பற்றிய ஆய்வுகள் அல்லது அதை பற்றிய படைப்பு முயற்சிகள் என்பது கடந்த காலத்தில் பெரிசாக இல்லை. இன்று கூட எங்களுடைய இணையதளங்களில் ஃபேஸ்புக் போன்றவற்றின் ஊடாக இந்த இசை ரசிகர்கள் என்போ பலர் பல்வேறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்து மிக ஆழமான விடயங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் ஒரு நூல் வடிவத்திலே வந்தது என்பது மிக குறை. எனவே அதிலே ஒரு புது முயற்சியாக, அதாவது எங்களுடைய இந்த எங்களுடைய சூழல், அதுவும் எங்களுடைய ஈழத்து சூழலிலே இது ஒரு புது முயற்சியாக நான் பார்க்கின்றேன். எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய வேலன் அவர்களுடைய அந்த முயற்சிகளை நான் அவர்களை வாழ்த்தினேன். அது அந்த அடிப்படையிலே நான் இந்த இடத்திலே நிற்கின்றேன். இந்த ஏழிசை கீதமே என்ற நூலிலே கிட்டத்தட்ட 12 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார். அவை ஒவ்வொரு கட்டுரைகளும் அவருடைய ரசனை அடிப்படையிலே எழுதப்பட்ட கட்டுரைகள். அவர் ரசித்தது இப்ப உண்மையிலே தமிழ் சினிமா இசை என்னும் பொழுது மிக பரந்த ஒரு பரப்பு. அவர் அதிலே செலக்டிவாக எழுதியிருக்கிறார். அவர் முழுமையாக பார்த்தது என்று இல்லை, ஆனால் அவர் தான் ரசித்ததை தன் ஒருவரோடு பகிர வேண்டும் என்ற ரீதியிலே அவர் அதை எடுத்திருக்கின்றார். ஆனால் நான் பார்க்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இதை பற்றி இங்கே பின்னுக்கு வருகின்ற எங்களுடைய விமர்சகர் போன்றோர் சொல்லுவார்கள், அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம், எனக்கு ஒரு ரசனை இருக்கிறது, அப்ப என்னுடைய அந்த அதனுடைய செல்வாக்கு கட்டாயம் அங்கே செலுத்தப்படும். ஆனால் இந்த விமலனுடைய கட்டுரைகள் கிட்டத்தட்ட ஒரு நடுநிலையாக, அவருடைய தனிப்பட்ட ரசனை விருப்பு என்பவற்றை தாண்டி நடுநிலையாக இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சினிமா இசையை நாங்கள் ரசிக்க ஆரம்பித்ததாலே வந்த நன்மை என்ன என்று சொன்னால், எங்களுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்களும் கிட்டத்தட்ட அந்த காலத்திலே இந்த சினிமா இசையினுடைய தாக்கத்துக்கு உள்ளாக இருக்க முடியும் என்பதுகள் அந்த காலத்திலே என்ன யாருடைய பாட்டு எழுதினார், யார் இசையமைச்சது, என்ன படம் என்பதை கூட தெரியாமல் அந்த பாட்டுகளை நாங்கள் ரசித்திருக்கிறோம். அந்த அடிப்படைகளை அவர் இங்கே இந்த புத்தகத்திலே அவர் சொல்லி காட்டி கொண்டு போகின்றார். அது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அந்த கடந்த காலங்களிலே ஒரு கெசட்டிலே நாங்கள் பாடல்களை பதிந்து பாடல்களை கேட்டு ஒரு காலம், அதுக்கு பிறகு இந்த ரெக்கார்ட்ஸ் ஆரம்பத்தில் இந்த ரெக்கார்ட்ஸ் பிறகு இந்த ரெக்கார்டுகளாக வந்து அதுக்கு பிறகு இந்த சிடி, அதுக்கு அந்த MP3 அந்த MP4 வந்தது. இன்று நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஐபோன்லேயே கிட்டத்தட்ட 1500 பாடல்களை நாங்கள் பதிந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அந்த வரலாற்று கால மாற்றம், காலத்தில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டது என்பவற்றை பற்றி அந்த கட்டுரைகள் மிகவும் நல்ல முறையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த இதான் என்னுடைய இந்த நான் சொல்ல வந்தது இதான், அதாவது எங்களுடைய இந்த தமிழ் சினிமாவினுடைய தாக்கம் அது ஒன்று உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை பற்றிய ஆய்வுகளுடைய அதை பற்றிய ரசனை குறிப்புகள் கூட நாங்கள் பொதுவாக இன்று இல்லை. அதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த முறை எங்களுக்கு இந்த விவரனுடைய புத்தகம் வந்திருக்கிறது. இது ஒரு தொடக்கம், அவரை அதை வடிவாக சொல்லி இருக்கின்றார், இது ஒரு துவக்கம். அப்ப இதை வைத்துக் கொண்டு இந்த எங்களுடைய இந்த தமிழ் சினிமா இசை என்பதும் நிச்சயமாக எதிர்காலத்திலே பார்க்கப்பட வேண்டும், ரசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் அவருடைய அந்த கருத்து அமைகிறது. எனவே இந்த ஒரு நல்ல விஷயத்திலே நான் இந்த நிகழ்விலே கலந்து வாங்குவதை விட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இருக்கின்ற பகுதி அந்த சினிமா இசை ரசிகன் என்பது மட்டும்தான், அதை தாண்டி எனக்கு இசை அறிவில்லை. இங்கே இடத் தகுதியான இருவர் வந்திருக்கிறார்கள். எனக்கு இன்னொரு பெருமை இருக்கிறது, இவர்கள் இருவரும் என்னுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே கல்வி கற்றவர்கள். இவர் ஒரு வருஷம் சீனியர் அண்ணன், அவர் எனக்கு 2 வருஷம் ஜூனியர், அவர் தர்ஷன். இருவருமே இந்த இசையிலே இன்று யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான இருவர். நல்ல இந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய கருத்தரன் அவர்கள் கர்நாடக சங்கீத துறையிலே துறை தலைவராக இருப்பது என்பதை தாண்டி அந்த சங்கீதத்தினுடைய மிக நுட்பமான விடயங்களை எல்லாம் அறிவுபூர்வமாக ஆராய்பவர். அவருடைய பல கட்டுரைகளை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அதாவது அவரது சங்கீதத்திலே ஆராய்ச்சி செய்திருக்கிறார், அதாவது ஒரு சங்கீதத்தில் இருக்கின்ற மருத்துவ குணங்கள். எந்த ராகத்தை பாடினால் எந்த நோய் போகும், அது எந்த ராகத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றின மிகவும் நுட்பமான ஆய்வுகளை அவர் செய்தவர். உண்மையிலே அந்த கர்நாடக சங்கீத இசையிலே மிகவும் ஆழமான ஒரு ஒருவராக இருக்கின்றார். எனவே அவர் இந்த நூலை பற்றி இங்கே வெளியுறவுத்துறையை செய்ய இருக்கின்றார். எனவே மிக பொருத்தமானவரை இங்கே விவேக் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். அதே போல இந்த நூலை மதிப்பீடு செய்வதற்கு இங்கே வந்திருக்கின்ற சத்தியன் அவர்கள், அவரை முரளி என்றும் அழைப்பார்கள். அவர் உங்களுக்கு தெரியும், ஈழத்தினுடைய தலைசிறந்த இசையமைப்பாளர் கண்ணன் மாஸ்டர், கண்ணன் மாஸ்டர் என்று சொல்ல கண்ணன் கோஷ்டி என்று சொல்லி அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஈழத்திலே இருக்கின்ற இந்த இசைக்குழுக்கள், இசைக்குழுக்களுடைய பிதாமகர் அவருடைய தந்தை. ஒரு 50 வருடத்துக்கு மேலே இந்த இசைக்குழுக்களை ஈழத்திலே நடத்தி வருகின்றவர். அவருடைய புத்திரனாக இருந்தவர் உண்மையிலே அவர் அந்த அவர் சொல்லுவார்களே அந்த அப்படியே அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் போயிருக்கேன்னு சொல்லுவார்களே, அதுக்கு 100 வீத எடுத்துக்காட்டு முரளி அவர்கள். மிகுந்த ஆழமானவர், இசை அறிவு மிக்கவர். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இடைக்காலத்திலே பல்வேறு பாடல்களிலே அவருடைய பங்களிப்பு 100 வீதம் இருந்தது. இன்று நான் காலையிலே கூட நல்லை குமரன் நல்லைக்கந்தன் பாடல்களை பற்றி ஒரு அந்த நிகழ்விலே சொன்னேன். அந்த அந்த ஒலிநாடாவுடைய ஓகன் கீபோர்ட் பிளேயர் முரளி. அந்த காலத்திலே வந்த அநேகமான எங்களை கவர்ந்த பாடல்கள் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே அவர் இருந்தவர். உங்களிடம் அந்த மிகவும் நெருக்கடியான இந்த இருக்கின்ற ஒலிப்பதிவு வசதிகள் அற்ற ஒரு காலத்திலே அவர் புரட்ட சில பட்டுக்கள் இன்றைக்கும் அவருடைய தனித்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல சொல்ல விரும்பவில்லை. பல பாடல்கள் மிகவும் தனித்துவமான மிகவும் ஆழமான அந்த இசை நுணுக்கங்களோடு அவருடைய மெலிசை மெட்டுகள் அமைந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே மிக தகுதியானவர்கள் இங்கே இந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்கும் அதை பற்றி ஆய்வு செய்யவும் வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு நல்ல ஒரு அவையிலே ஒரு புது முயற்சி. உண்மை எங்களுடைய இடத்து இலக்கிய துறையில பல்வேறு விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் அவற்றை பற்றி நாங்கள் பயின்று வந்திருக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் ஒரு புது விஷயம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். எனவே இந்த இடத்திலே இத்துடன் இவ்வளவோடு என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்து இந்த விமலன் அவர்களுக்கு ஒரு பன்முக ஆளுமை இருக்கிறது, அதை நான் இடத்திலே சொல்ல வேண்டும். அவர் ஆரம்பத்திலே ஒரு கவிதை துறையோடு ஈடுபட்டவர். அதற்கு பிறகு அவருடைய விமர்சன பாங்கான கட்டுரைகள் இந்த கிளைநதியின் பிரவாகத்திலே வெளிவந்திருக்கிறது. அவர் அதை தாண்டி அவர் ஒரு விளையாட்டுத் துறையில மிகுந்த ஆர்வம் உடையவர். எனவே அந்த அடிப்படையிலே அவருடைய விளையாட்டு என்ன பேர் வந்து விசையுறு பந்தினை போல் என்ற ஒரு நூல், அது கிரிக்கெட்டோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு கட்டுரைகளை வாங்கி இருக்கின்றார். அதே போல அவர் அந்த அவருக்கு இசை அவ்வளவு இசை விளையாட்டிலே அவருக்கு இந்த ஆர்வம் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு இசை, அதுவும் இந்த சினிமா இசை சினிமா பாடல்களிலே அவருக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த வேலை செய்கிறதை வெளியிட்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு பல்முக ஆளுமையுடைய கலைஞருடைய ஒரு இந்த வெளியீட்டு விழாவிலே இந்த தலைமை உரையாற்றுவதற்கு எனக்கு அவர் தந்த வாய்ப்பை உண்மையிலே எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பாக நான் இந்த இடத்திலே கருதி கொண்டு இந்த நிகழ்வினை அடுத்ததாக நாங்கள் நேரடியாகவே வெளியீட்டுரைக்காக செல்கின்றோம். எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக இசைத்துறையினுடைய தலைவர் கலாநிதி ஸ்ரீ தர்ஷன் அவர்கள், அவர்களை இந்த இடத்திலே நான் வெளியீட்டுரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். உண்மையிலே அவர் வயதில் இளையவர் என்றாலும் உண்மையிலே அவர் இசை அறிவிலே அவர் எங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றார். அவருடைய பல கட்டுரைகளை நீங்கள் பார்த்திருக்க முடியும். நினைக்கின்ற எங்களுடைய அவரை இன்று இந்த நிகழ்வுக்கு அழைத்தது கூட அவர் ஒரு கட்டுரையை பார்த்துத்தான் அழைந்தார். விமலன் அவர்கள் சொன்னார்கள், இந்த அதாவது சாஸ்திரீக மரபார்ந்த சங்கீதமும் அதை தாண்டி இன்று இருக்கின்ற எங்களுடைய நாங்கள் நடைமுறையிலே பயன்படுத்துகின்ற இசைப்பால் அந்த சங்கீதத்துக்கும் இடையிலே உள்ள ஒரு விடயத்தை பற்றி அவர் எழுதிய ஒரு கட்டுரைதான் அவரை இந்த நிகழ்விலே வெளியீட்டுரை ஆற்றுவதற்கு தூண்டியது என்று சொல்லி விமலன் அவர்கள் கூறினார்கள். எனவே அப்படிப்பட்ட எங்களுடைய கலாநிதி ஸ்ரீ தர்ஷனன் அவர்களை வெளியீட்டுரை ஆற்றுவார் அன்போடு அழைக்கிறேன்.